can touch.
செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், பீலிப்பை சாக்காடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுந்து பெயின். இதற்கு விளக்கம் என்னன்னா, மிக மெல்லிதான மயிலிறகுகள் ஏற்றப்பட்ட வண்டியே ஆனாலும் கூட அவ்விறகுகளை அளவுக்கு மீறிய வகையில் மிகுதியாக வண்டியில் ஏற்றினால் அந்த வண்டியின் அச்சு ஒரு கட்டத்தில் பழு தாங்க முடியாமல் முறிந்து போய்விடும் என்கின்றார் திருவள்ளுவர். வலி அறிதல் அதிகாரத்தில் அடுத்த குறள், நுனிக்கொம்பார் ஏறினார் அதிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். ஒரு மரக்கிளையின் நுனி வரை ஏறி சென்றவர் அதற்கு அப்பாலும் ஏற முயல்வாரே ஆனால் அம்முயற்சி அவரது உயிருக்கு அழிவை தந்துவிடும் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல், இசைக்குயில்கள் ஒவ்வொன்றாக இந்த உலகை விட்டு பறக்கின்றன. எஸ் ஜானகி அம்மாவை அடுத்து பின்னணி பாடகி ஜமுனா ராணி சென்ற வாரம் நம்மிடமிருந்து மறைந்தார். ஓ தேவதாஸ்னு 17 வயது சாவித்திரி பாடிக்கிட்டே வரும்போது நம் மனதில் நுழைந்த 13 வயது குரல் இவருடையது. அதற்கு முன்பு 7 வயதிலேயே தியாகையா தெலுங்கு படத்தில் பாட ஆரம்பித்திருந்தார். இந்த வயலின் குரலுக்கு சொந்தக்காரரின் அம்மா ஒரு வயலினிஸ்ட். பெண்களை கொண்ட ஒரு குழுவை நடத்தி வந்த மகா பெரிய மேதை. 1950-60களில் அனைத்து இசையமைப்பாளர்கள் பாடல்களிலும் முத்திரை பதித்த முதல் பெரிய ஹிட் குலேபகவாலியில் கெஞ்சலும் கொஞ்சலுமாக அந்த பாட்டு ஆசையும் என் நேசமும். அந்த அட்டகாசமான பாடலை இந்தி பதிப்பிலும் அதே அழகுடன் பாடியிருந்தார். இப்போது கேட்டாலும் குரலின் வசீகரம் தனியே தெரியும். கண்ணதாசனின் சொந்த படமான மாலையிட்ட மங்கையில் பாடிய செந்தமிழ் தேன்மொழியால் நீண்ட காலத்துக்கு அந்த தேன்மொழியை நினைவில் வைத்திருந்தோம். 3 பாடகிகள் பாடக்கூடிய எந்த பாடலா இருந்தாலும் கண்டிப்பாக ஜமுனா ராணியின் குரல் அதில் இருக்கும். லிஸ்டில் டாப் சாங் மாமா மாமா மாமாதான். சிட்டு போல பெண் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி சூப்பர் ஹிட். சந்திரபாபுவோட இவர் டூயட்டுகள் தனி களை கட்டும். குங்குமப்பூவே ஆனாலும் சரி, தடுக்காதே ஆனாலும் சரி, பாண்டித்தேவன் படத்தில் சந்திரபாபுவுடன் நீ ஆடினால் பாடலில் அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் வரிகளை இவர் பாடும் அழகு இருக்கின்றதே. அத்திக்காய் பாடலில் ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய் என்று இவர் என்ட்ரியாவது நினைவிருக்கிறதா? அதோடு ஆதி மனிதன் காதலுக்கு பின் நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி நான் சிரித்தால் தீபாவளின்னு மறுபடியும் அவர் பாடிய பாடலை நமது இளையராஜா கொண்டு வந்தார். எத்தனை பேருக்கு பாடினாலும் இவருடைய குரல் எம்என் ராஜத்திற்கு வெகு பொருத்தமாக இருக்கும். காளை வயசு தாரா தாரா வந்தாரா பாடல்களை கண்மூடி கேட்டு பார்த்தால் ராஜம் பாடுவது போலவே இருக்கும். இன்னைக்கு ஜமுனா ராமி அம்மாவின் பாடலாக நான் கொண்டு வந்திருக்கிறது பாசமலர் படத்திலிருந்து பாட்டொன்று கேட்டேன். பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். பாசமலர்னா அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு இடையில அழகான ஒரு காதல் பாடல். எம்என் ராஜத்தின் குரலுக்கு ஏத்த மாதிரி ஜமுனா ராணி பாடிய பாட்டொன்று கேட்டேன். அழகான சிவாஜியின் ஸ்டைலான பியானோ வாசிக்கும் அழகும் அவருடைய நடையும் பின்னணி வாத்தியங்களும் மிக அழகாக பொருந்தி போன பாட்டொன்று கேட்டனுடன் இதனுடைய கோரஸையும் கண்டிப்பா குறிப்பிட்டே ஆகணும். ஜமுனா ராணி அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பாசமலர் படத்திலிருந்து பாட்டொன்று கேட்டேன்.
நான் அதை பாடவில்லை, பாவையும் முகத்தை பார்த்தார் ஒருவர்.
தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு புறக்கணிக்கப்பட வேண்டிய விமர்சனங்கள். வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறவர்கள் பிறர் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் இதற்கோர் எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை துல்லியமாக அடையாளம் கண்டு கொண்டவர்கள் மட்டுமே பிறரால் பாதிக்கப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நினைத்த வெற்றிகளை குவிக்க முடியும். அளவுக்கு மீறி பிறரது விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தால் குழப்பம் வரும், முன்னேற்றம் தடைபடும். நமது தோற்றம், நாம் உடுத்தியிருக்கும் துணிகள், தலை அலங்காரம், பயன்படுத்தும் பொருட்கள், தனித்திறன்கள் இவற்றை பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கும். அதிலும் இளைய தலைமுறைக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். ஆனால் அது நடக்கவில்லை என்றால் தளர்ந்து போவதோ முகமும் அகமும் வாடுவதோ சரிதானா? பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை, பிறர் கேலி செய்துவிட்டால் தளர்ந்து போவது இளைய தலைமுறைக்குரிய இயல்பான விஷயம். நம் மீது அக்கறையுடன் விமர்சிப்பவர்கள் விமர்சனத்தை மதிக்கலாம். ஆனால் எல்லோருடைய விமர்சனங்களையும் பொருட்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த அணுகுமுறை நமது வெற்றி மாளிகையின் முக்கியமான படிக்கட்டு என்று நான் கருதுகிறேன். முற்றும் துறந்து முனிவராக போனால் கூட முட்டாள் உலகம் அவரை விடுவதில்லை. குறை சொல்லும், கேலி பேசும். பட்டினத்தார் எத்தனை பெரிய துறவி, கோடிக்கணக்கான சொத்தை அப்படியே விட்டுவிட்டு கோவணத்துடன் வெளியேறிய கடுந்துறவி, சோற்றாசை கூட இல்லாத சுத்தமான சன்னியாசி, கையில் ஓடு வைத்திருந்த பத்திரகிரியாரை சொத்து வைத்திருக்கும் குடும்பஸ்தன் என்று கிண்டலடித்த அப்பழுக்கற்ற துறவி, அவரை உலகம் என்ன பாடுபடுத்தியது? நடந்த களைப்பால் வயலில் படுத்திருந்தார் பட்டினத்தார். அறுவடை நடந்திருந்த வயல் அது. குச்சி குச்சியாய் பூமியில் இருந்து கிளம்பி அறுபடாதிருந்த வைக்கோல் அவர் உடம்பில் குத்தி கொண்டிருந்தது. அதை சட்டை செய்யாமல், உடலில் சட்டையும் இல்லாமல் படுத்திருந்தார். இருக்கும் போதே இருந்து போன மாதிரி இருந்தார். அந்த வழியாக போன இரண்டு பெண்கள் வரப்பு வழியாக நடந்து போக முடியாதபடி பட்டினத்தார் வரப்பு மீது தலை வைத்து படுத்திருந்தார். ஒருத்தி சொன்னாள், யாரோ மகான் என்று அவரை வணங்கி வரப்பிலிருந்து இறங்கி நடந்தாள். மற்றொருத்தியோ, ஆமாம் ஆமாம், இவர் பெரிய சாமியாராகும், தலையணையை வச்சு தூங்குறான், சுகம் மாதிரி வரப்பு மேல தலை வச்சு தூங்குறான் பாரு, ஆசை பிடிச்சவன் என்று கடுஞ்சொல் வீசினாள். அவர்கள் அங்கிருந்து போனதும் எழுந்து உட்கார்ந்த பட்டினத்தார், ஆஹா, நமக்கு இந்த அறிவு இதுநாள் வரை வரவில்லையே என்று வருந்தி வரப்பிலிருந்து தலையை கீழே வைத்து படுத்தார். சற்று நேரத்தில் அந்த இரண்டு பெண்களும் அதே வழியாக திரும்பி வந்தனர். வரப்பிலிருந்து தலையை இறக்கி கீழே வைத்திருந்த பட்டினத்தாரை பார்த்து முதல் பெண் பரிதாபப்பட்டு, பார்த்தியாடி, இப்பவாவது நீ சொன்னதை கேட்டு உடனே கீழே இறங்கி படுத்துட்டாரு, ஒத்துக்கோ, இவர் மகான் தானே என்றாள். அவளோ, அடிப்போடி, இவனெல்லாம் ஒரு சாமியாரா, தன்னை பத்தி யார் யாரு என்ன என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குறான், அதை பத்தி கவலைப்படுறான், இவனெல்லாம் ஒரு சாமியாரா என்று ஒரு விட்டு வெட்டினாள். பட்டினத்தாருக்கு தலை சுற்றியது. எப்படி இருந்தாலும் உலகம் நம்மை விமர்சிக்கும், இது பேருண்மை. தரமானவர்களின் தரமான விமர்சனத்தை மதிக்க வேண்டும். விமர்சிக்க வேண்டும் என்ற வெறியுடன் விமர்சிக்கிறவர்கள் விமர்சனத்தை புறக்கணிக்க வேண்டும். அப்போதுதான் மனம் அமைதி பெறும். நன்றி.
கண்ணி மன காணாத புதுசு ஒரு தினசு
படித்ததில் பிடித்தது. உங்கள் இறுதி ஊர்வலத்திற்கு பின் ஒரு சில மணி நேரங்களில் அழுகுரல்கள் முழுமையாக அடங்கியிருக்கும். அடுத்த வேளை உணவுக்கு ஆர்டர்கள் ஹோட்டலுக்கு சென்றிருக்கும். பேரன் பேத்திகள் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருக்க வந்த கூட்டத்தில் ஒரு இளம் பெண்ணும் ஆணும் காதல் புன்னகையுடன் பரஸ்பரம் போன் நம்பர்கள் பரிமாறிக்கொள்வார்கள். படுக்கப் போகும் முன் காலார நடந்து வரலாம் என சில ஆண்கள் தேநீர் கடை வரை சென்றிருப்பார். சாப்பிட்ட இலைகளையும் குப்பைகளையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொட்டியிருக்கலாம் என உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மனதுக்குள் பொறுமை கொண்டிருப்பார். ஒரு அவசர சூழ்நிலையால் நேரில் வர இயலவில்லை என உறவினர் ஒருவர் உங்கள் மகளிடம் போனில் பேசுவார். மறுநாள் விருந்தில் கறியில் காரம் போதவில்லை என ஓரிருவர் குறைப்பட்டுக் கொள்வார்கள். எலும்பை நீக்கி கறியை மட்டும் குழந்தைக்கு ஒரு அம்மா ஊட்டிக் கொண்டிருப்பார். இத்தனை தூரம் வந்தாச்சு, போற வழியில அங்கேயும் பார்த்துட்டு போலாமா என வெளியூர் உறவுகள் சுற்றுலா திட்டங்கள் ரகசியமாய் வகுத்திருப்பார். தன்னுடைய பங்குக்கு மேல் ஒரு சில 100 ரூபாய்கள் அதிகமாக செலவாகி விட்டதென ஒரு பங்காளி கணக்கிட்டு நொந்து கொண்டிருப்பார். கூட்டம் மெல்ல மெல்லமாய் கரையத் தொடங்கும். அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் இறந்ததே தெரியாமல் உங்கள் தொலைபேசிக்கு சில அழைப்புகள் வரக்கூடும். உங்கள் அலுவலகங்கும் உங்கள் இடத்துக்கு வேறொருவரை அவசரமாக தேட துவங்கியிருக்கும். ஒரு வாரம் கழித்து உங்கள் இறப்பு செய்தி கேள்விப்பட்டு உங்கள் கடைசி பதிவு என்னவென ஆர்வம் கலந்த சோகத்தோடு சில ஃபேஸ்புக் நண்பர்கள் தேடக்கூடும். 2 வாரங்களில் உங்கள் மகன் மகளின் எமர்ஜென்சி லீவு முடிந்து பணிக்கு திரும்பிடுவர். 1 மாத முடிவில் உங்கள் வாழ்க்கை துணை டிவியில் வரும் ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சிக்கு சிரிப்பார். அடுத்து வரும் மாதங்களில் உங்கள் நெருங்கிய உறவுகள் மீண்டும் சினிமாவுக்கும் பீச்சுக்கும் சகஜமாய் செல்ல துவங்கியிருப்பர். அத்தனை பேரின் உலகமும் எப்போதும் போல மிக இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு பெரிய ஆலமரத்தின் இலை ஒன்று வாடி உதிர்ந்ததற்கும் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கும் எள்ளளவும் வித்தியாசம் இல்லாதது போல் அத்தனையுமே சுலபமாய் வேகமாய் எந்த சலனமும் இன்றி நடக்கும். மழை பெய்யும், தேர்தல் வரும், பேருந்துகளில் கூட்டம் வழக்கம் போலவே இருக்கும். ஒரு நடிகைக்கு திருமணமாகும், திருவிழா வரும், உலகக்கோப்பை கிரிக்கெட் திட்டமிட்டபடி நடக்கும். வண்ண வண்ணமாய் பூக்கள் பூக்கும், உங்கள் செல்ல பூனை அடுத்த குட்டி ஈனும். நீங்களே வியக்கும் வேகத்தில் இந்த உலகத்தால் நீங்கள் மறக்கப்படுவீர்கள். இதற்கிடையில் உங்கள் முதல் வருட திதி கொடுத்தல் மட்டும் மிக சிரத்தையாய் நடக்கும். கண்மூடி திறக்கும் நொடியில் வருடங்கள் பல ஓடியிருக்கும். உங்களை பற்றி பேச யாருக்கும் எதுவுமே இருக்காது. என்றாவது ஒரு நாள் பழைய புகைப்படங்களை பார்க்கையில் மட்டும் உங்கள் வாரிசுகளில் ஒருவர் உங்களை நினைவு கொள்ளக்கூடும். உங்கள் ஊரில் நீங்கள் நெருங்கி பழகிய 1000 பேர்களில் யாரோ ஒருவர் மட்டும் நீங்கள் இருந்ததாய் அபூர்வமாய் உங்களை பற்றி யாரிடமோ பேசக்கூடும். மறுபிறவி உண்மை என்றால் மட்டும் நீங்கள் வேறெங்கையோ வேறு எவராகவோ வாழ்ந்து கொண்டிருக்க கூடும். மற்றபடி நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஆகி பேரிருளில் மூழ்கி பல 10 ஆண்டுகள் ஆகியிருக்கும். இப்போது சொல்லுங்கள், உங்களை இத்தனை சீக்கிரம் மறக்க காத்திருக்கும் மனிதர்களில் யாரை திருப்திப்படுத்த இன்று இப்போது இவ்வளவு பதற்றமாய் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? உங்கள் வாழ்க்கை யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த தேவையில்லை. யாரும் உங்களை திருப்திப்படுத்த போவதும் இல்லை. வாழுங்கள், உங்களுக்காகவும் வாழுங்கள்.
இவள் பாடலிலே ஒரு கேள்வி பிறக்கும். நவராத்திரியில் கோலு மண்டபத்தில் இவள் பாடலிலே பதில் மறைந்திருக்கும்.
வந்தது திருப்பரம் குன்றத்திலே. தேவன் முருகன் கோவில் கொண்டது வள்ளியின் நெஞ்சத்திலே. அவன் தேவானை என்றொரு பூவையை மணந்தது திருப்பரம் குன்றத்திலே. மாலையிட்டாலது ஓர் முறை தான் என நினைப்பது பெண்மை என்றோ. ஒரு மாலையை இரு தோளுக்கு சூடுதல் இறைவன் தன்மை என்றோ. அது ஏட்டில் உள்ள கதை, இது இன்றும் தொடரும் கதை. அது பொம்மை கல்யாணம், இது உண்மை கல்யாணம்.
ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க? பாடுங்க.
புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அவன் புல்லாங்குழலில் உள்ளோ மயங்கும் கண்மணிக்காக.
மீண்டும் கேட்டு மகிழலாம்.
கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய தமிழ் திரையுலகின் சிறந்த நகைச்சுவை நடிகரும் சிறந்த பாடகருமான இருந்த நடிகர் சந்திரபாபு அவர்களுடைய பிறந்த நாள். அவரை பற்றிய சில தகவல்கள். தூத்துக்குடியில் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தார். ஜோசப் பிச்சை என்பது இவருடைய பெயர். பிறகு அது பாபு என்று மாறி சந்திரபாபு என்று மாற்றிக்கொண்டார். சந்திரபாபுவின் தந்தை ஒரு விடுதலை போராட்ட வீரர், சுதந்திர வீரன் என்கின்ற பத்திரிகையை நடத்தி வந்தார். அன்றைய பிரிட்டானிய அரசு அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து சத்தியாகிரக இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக 1929 அவரை கைது செய்து அவர் விடுதலைக்காகவும் அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் இலங்கைக்கு நாடு கடத்தியது. அங்கு ஒரு தமிழ் பத்திரிகையில் பணியாற்றினார். சந்திரபாபு கொழும்பில் கல்லூரியில் கல்வி பயின்றார். சந்திரபாபுவினுடைய குடும்பம் 1949 இந்தியா திரும்பி சென்னையில் குடியேறியது. சென்னை திருவல்லிக்கண்ணியில் வாழ்ந்து வந்தார். தந்தை தினமணி பத்திரிகையில் பணியாற்றினார். சிறு வயதில் பாடும் திறமை பெற்றிருந்த சந்திரபாபு ஆங்கிலேயனுடைய நவநாகிர போக்கில் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். தன்னுடைய 16வது வயதில் சென்னையினுடைய திரையுலகில் நுழைய முயற்சிகளை மேற்கொண்டார். படத்தளத்தின் உள்ளே சென்று வாய்ப்பு தேட அனுமதிக்கப்படாததனால் தற்கொலைக்கும் முயன்றார். நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட சந்திரபாபு நீதிபதியின் முன்னால் ஒரு தீக்குச்சி கொண்டு வந்து தன்னுடைய கையை சுட்டுக் கொண்டு கூறினார், உங்களுக்கு நான் சுட்டுக் கொண்டதுதான் தெரியும், என் காயத்தை உங்களால் உணர முடியாது, அதை போலதான் என் துயரமும் என்றார். 1947 அமராவதி எனும் திரைப்படத்தின் மூலமாக திரையுலகில் அடியெடுத்து வைத்தார் சந்திரபாபு. விரைவிலேயே முன்னணி நகைச்சுவை நடிகரானார். 50 பெரும் நட்சத்திரங்கள் உருவாக்கி கொண்டிருந்த MGR, சிவாஜி, ஜெமினி கணேசன் என அனைவரது திரைப்படங்களிலும் நகைச்சுவை வேடங்களில் நடித்தார். சபாஷ் மினா எனும் வெற்றி படத்தில் இரு வேடம் தாங்கி நடித்த இவருக்கு அவற்றில் ஒரு வேடத்தில் சரோஜாதேவி இணையாக நடித்திருந்தார். அதன் கதாநாயகனான சிவாஜி கணேசனின் ஜோடியான மாலினி நடித்திருப்பார். இதே போல புதையல் படத்தில் கதாநாயகன் சிவாஜி கணேசனுக்கு ஈடாக கதாநாயகி பத்மினியை காதலித்து ஏமாறும் கதாபாத்திரம் ஒன்றில் திறம்பட நடித்திருந்தார் சந்திரபாபு. தற்பொழுது சென்னை தமிழ் என்றும் அன்றைய நாளில் மெட்ராஸ் பாஷை எனவும் வழங்கி கொண்ட வட்டார வழக்கை சிறப்பாக கையாளுவதில் இவர் பேர் பெற்றிருந்தார். தன்னுடைய நடிப்பிற்காகவும் பாடல் திறமைக்காகவும் பிரத்யேக ரசிகர் குழாமை வைத்திருந்தார். சொந்த வாழ்க்கை நகைச்சுவை நடிகரான சந்திரபாபுனுடைய சொந்த வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான இல்லை. அவர் மணந்த பெண் தான் வேறொருவரை விரும்புவதாக கூறியதனால் ஒரு பெண்ணின் விருப்பப்படியே அவர் விரும்பும் நபருடன் சந்தோஷமாக வாழ அவரை மரியாதையுடன் அனுப்பி வைத்தார் சந்திரபாபு. இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அந்தே நாட்கள் படத்தின் திரைக்கதையை அமைத்ததாக பின்னாளில் நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் தெரிவித்தார். சர்ச்சைகளும் சக நடிகருமான சச்சரவுகளும் சந்திரபாபுவை சூழ்ந்து இருந்தது. கவலையில்லா மனிதன் மற்றும் குமார ராஜா எனும் இரு திரைப்படங்களில் கதாநாயகன் நடித்தும் இனி நகைச்சுவை நடிகராக போவதில்லை என்று அறிவித்தார். ஆயினும் அவை இரண்டுமே வர்த்தக ரீதியாக வெற்றி பெறாததால் மீண்டும் போலீஸ்காரன் மகள் என்கின்ற திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகராக நடித்தார். 1975 ஆண்டு வெளிவந்த பிள்ளை கனியமுது எனும் திரைப்படமே இவரது கடைசி படமாகும். அது வெளிவந்ததற்கு முன்பாகவே 74 ஆண்டு இவர் மரணம் அடைந்தார். சந்திரபாபுனுடைய வாழ்க்கை பற்றிய புத்தகம் ஒன்று கண்ணீரும் புன்னகையும் என்ற பெயரில் கிழக்கு பதிபாவம் மூலம் வெளிவந்துள்ளது. பலங்களும் பலவீனங்களும் கலந்த மனிதரான சந்திரபாபு திரையுலோகம் மறக்க இயலாத திறமையாளர்களில் ஒருவர். சுவையான தகவல் மட்டும் ஒன்று, எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தபொழுது அவரை சந்திக்க சென்ற தமிழ் திரைக்கலைஞர்கள் குழுவில் பங்கேற்றிருந்த சந்திரபாபு பிறக்கும் போதும் அழுகின்றான் என்கின்ற தனது பாடலை பாடி காட்டினார். அது வெகுவாக பாராட்டிய குடியரசுத் தலைவரின் மடி மீது அமர்ந்து அவருடைய கன்னத்தை உரடி, நீ ரசிகன்யா என்றார் சந்திரபாபு. சுற்றி இருந்தவர்கள் பதறியிருந்தாலும் குடியரசுத் தலைவர்கள் கோபிக்காது சிரித்தபடியே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி ஜமுனாராணி அவர்களுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக சந்திரபாபு அவர்களுடன் ஜமுனாராணி பாடிய பாடலை கேட்போமா?
குங்குமப்பூவே கொஞ்சு புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே.
போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா போதுமே தாஜா, உங்களக்கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணு.
குங்கும 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 பூவே, கொஞ்சம் 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 கொஞ்ச புறாவே. சம்பரு பட்டும் தாவணி கட்டும் தல தல்ல கையிலே, செம்பரு பற்றும் தாவணி கட்டும் தல தல்ல கையிலே. என் மனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்ன பண்ணுதடி, என் மனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்ன பண்ணுதடி.
பட்டு சேலை கண்டு உனக்கு பிரியமா, பட்டு சேலை கண்டு உனக்கு பிரியமா, நீட்டு பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியும், நீட்டு பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியும். போகிரி 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 ராஜா, போதுமே 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 தாஜா.
சம்பதம் மட்டும் சந்தன பொட்டும் சம்பத பட்டுக்கணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும். குங்கும பூவே குஞ்சு பூராவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே.
வலைதளத்தில் கண்ட கவிதை ஒன்று, என்னை பற்றி எல்லோரிடமும் விளக்குவதை நிறுத்திவிட்டேன். புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு விளக்கங்கள் தேவையில்லை, புரிந்து கொள்ள விரும்பாதவர்களுக்கு விளக்கங்கள் போதாது. இப்பொழுது என்னை பற்றிய தவறான அபிப்பிராயங்களுடன் சிலர் வாழ்கிறார்கள், என்னை பற்றிய சரியான நினைவுகளுடன் சிலர் வாழ்கிறார்கள். நான் மட்டும் ஒரு நதியைப் போல என்னை நானே கடந்து போய்க் கொண்டிருக்கின்றேன் என்கின்ற கவிதையுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். இந்த வார நிகழ்ச்சி சிறக்க உதவிய அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
நந்தவனம்.